எங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய துயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயும் விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தேடிய நண்பன் சக்கேயுவும், தேடி சென்ற நண்பன் இயேசுவும். இறையேசுவில் பிரியமானவர்களே, குற்றம் சுமத்தப்படுபவர்கள் சிலர், குற்றங்களை சுமந்து கொண்டிருப்பவர்களோ பலர். சூழ்நிலைகளை தவறாக பயன்படுத்தி குற்றவாளிகளாக மாறுகின்றவர்கள் சிலர், ஆனால் சூழ்நிலைகளால் குற்றவாளிகளாக மாற்றப்படுபவர்கள் பலர். யாரையெல்லாம் சமூகம் குற்றவாளிகள் என அடையாளப்படுத்துகின்றதோ அவர்களையெல்லாம் சமயம் தனக்குரிய வார்த்தையில் பாவிகள் என முத்திரையிடுகின்றது. இத்தகைய சமூக குற்றவாளிகளை, சமய பாவிகளை நாம் 2 வகையினராக பிரிக்கலாம். முதலில் உருவானவர்கள், இரண்டாவது உருவாக்கப்பட்டவர்கள். உருவானவர்கள் அனைவரும் தங்களின் இழிநிலைக்கு தாங்களே காரணமானவர்கள். ஆனால் உருவாக்கப்பட்டவர்களோ காரணமின்றி பழியான பரிதாபத்திற்கு உரியவர்கள். விபத்துகளை எண்ணி பார்ப்போம். ஒரு விபத்து நடக்கிறது என்று சொன்னால் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகுபவர்கள் 2 தரப்பினர். 2 வாகனங்களோ, 2 மனிதர்களோ, நடந்து செல்லும் விலங்குகளோ, நட்டு வைத்த கம்பங்களோ என ஒருவரின் கவனக்குறைவு இன்னொருவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒருவர் செய்கின்ற தவறு தவறு செய்யாத இன்னொருவரையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. இந்த பின்னணியில் நாம் இன்றைய நாளிலே சக்கேயுவை அலசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் நாம் காண்கின்றோம் எப்படியெல்லாம் சக்கேயு அடையாளப்படுத்தப்படுகின்றார். அவர் செல்வராக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக சக்கேயு ஒரு பாவியாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். ஒரு செல்வன், ஒரு தலைவன், ஒரு பாவி. நாம் சற்று எண்ணி பார்ப்போமா, இவர் ஏன் இயேசுவை தேட வேண்டும்? இவரிடம் சேர்ந்திருக்கும் செல்வமும் இவரை சூழ்ந்து நிற்கும் மனிதர்களும் இவருக்கு நிறைவை கொடுத்திருந்தால் அவர் ஏன் இயேசுவை தேடப்போகிறார்? இன்றைய காலத்திலே செல்வத்தை குவித்து வைத்திருக்கும் மனிதர்களையும் அதிகாரங்களை குவித்து வைத்திருக்கும் தலைவர்களையும் தானே இனிப்பினை மொய்க்கின்ற எறும்புகளாக மனிதர்கள் மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய செல்வத்தையும் அதிகாரத்தையும் அடைவதுதானே நம்மில் பலருக்கு கனவாகவும் உழைப்பாகவும் இருக்கின்றது. அந்த செல்வத்தையும் உழைப்பையும் அதிகாரத்தையும் பெற்றிருந்த சக்கேயும் எதற்காக இயேசுவை தேட வேண்டும்? போலித்தனமற்ற உண்மையான அன்பிற்காய், அந்த அன்பை வழங்குகின்ற ஒரு இதயத்திற்காய் சக்கேயு ஒரு தேடலில் ஈடுபட்டிருந்தான். அந்த தேடலில் சக்கேயுவிற்கு கிடைத்த பதில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாலையில் இயேசு வந்ததும் ஏனையோர் ஓடிச் சென்று இயேசுவை காண சென்றது போல சக்கேயுவும் இயேசுவை காண ஆவல் கொள்ளவில்லை. ஏதோ வழிபோக்கனாய் இயேசுவை பார்ப்பதில் அவருக்கு ஆர்வமில்லை. மாறாக அணு அணுவாக சக்கேயு இயேசுவை அறிந்திருந்தான். தான் அறிந்திருந்த இயேசுவை பார்ப்பதற்குத்தான் அவர் ஆவல் கொண்டிருந்தார். எப்படியாக அவர் இயேசுவை அறிந்திருந்தார் என்று சொன்னால், இயேசு வருவதை அறிந்த சக்கேயும் துரிதமாக செயல்படுகின்றான். இதையெல்லாம் அன்றைய சமூகம் இழிவானதாக கண்டதும், குறிப்பாக ஓடுவதையும் மரம் ஏறுவதையும் அன்றைய சமூகம் இழிவான செயல்களாக கண்டது. ஆனால் நாம் இன்று நற்செய்தியிலே படிக்க கிட்டமே அதிகாரம் 19 இறைவார்த்தை 4 பதிவிடுகின்றது, சக்கேயு ஓடி சென்று மரத்தின் மீது ஏறினான். அவர் ஓடி சென்று ஏறியதும் மிகப்பெரிய மரம் அல்ல, ஒரு குட்டையான காட்டு அத்தி மரம்தான். ஆக இப்படிப்பட்ட ஆர்வம் அவருக்குள் ஏன் பற்றி எரிய வேண்டும்? 19 அதிகாரம் 3 இறைவசனம் அழகாக பதிவிடுகின்றது, இயேசு யார் என அவர் பார்க்க விரும்பினார். நம்மில் பலர் பார்த்த பிறகுதான் நம்பிக்கை கொள்வோம். ஆனால் சக்கேயுவோ இயேசுவை பார்ப்பதற்கு முன்னதாகவே அவர் யார் என்பதை அறிந்திருந்தார். தான் அறிந்திருந்த இயேசு எப்படி இருப்பார் என்பதை காண்பதில்தான் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது. ஏன் அந்த ஆர்வம்? அந்த ஆர்வம் ஏன் சக்கேயுவிற்கு பிறக்க வேண்டும்? சக்கேயுவை குறித்து சமூகம் 1000 காரியங்களை சொன்னது. அவன் ஒரு செல்வன், அவன் ஒரு தலைவன், அவன் ஒரு பாவி என்றும். இவையெல்லாம் சமூகம் சக்கேயுவின் மீது சுமத்திய பட்டங்கள். ஆனால் தன்னிலே சக்கேயு ஒரு அன்பற்ற ஏழையாக இருந்தான், ஆதரவற்ற அனாதையாக இருந்தான். ஆகவே தான் அந்த அன்பை தேடி அலைந்தான், ஆதரவை தேடி அலைந்தான். அதை கொடுப்பவராக அவன் இயேசுவை கண்டதால் அந்த இயேசுவை தேடினார். எப்படி இயேசு அந்த அன்பையும் ஆதரவையும் கொடுப்பார் என்று சக்கேயுவிற்கு தெரிந்திருந்தது. லூக்கா நற்செய்தியிலே 7 அதிகாரம் 34 இறைவசனம் மிக அழகாக பதிவிடுகின்றது, இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டு, இவன் வரி தண்டுவோருக்கும் பாவிகளுக்கும் நண்பர் என்று. எதை சமூகம் இயேசுவின் மீது குற்றச்சாட்டாக வைத்ததோ அதை தான் இயேசுவோடு உறவாடுவதற்கு ஒரு ஆதார சீட்டாக சக்கேயு கையில் எடுத்துக் கொள்கிறான். இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக பதிவிடுகின்றது, நீயோ பெயரளவில் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையில் இறந்து போனாய் என்றும். சக்கேயு அப்படித்தான், அவன் பெயரளவில் தான் செல்வன், தலைவன், உயிரோடு இருந்தான். ஆனால் உண்மையில் தனக்குள் அவன் இறந்து போயிருந்தான். வரி தண்டுவோர்களை நண்பனாக ஏற்றுக்கொண்ட இயேசு என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்பதில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆக இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். பெண்களை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தில் எந்த ஒரு ராவியும் பெண்களோடு பேசக்கூடாது என்கின்ற கட்டாயத்தின் மத்தியிலே ஆனால் இயேசு பெண் சீரத்திகளை வைத்திருந்தார் என லூக்கானர் செய்தி 8 அதிகாரம் பதிவிடுகின்றது. அந்த இயேசுவை சக்கேயு அறிந்திருந்தான். நோய் கடவுள் கொடுத்த சாபம், நோயாளிகள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என சமூகம் சொன்ன பொழுது அவர்களை தொட்டு குணப்படுத்தினாரே, அந்த இயேசுவை சக்கேயு அறிந்திருந்தான். இதோ நான் பாவிகளுக்காக வந்தேன் என்று சொல்லி எல்லா பாவிகளையும் தேடிச் சென்றாரே, அந்த இயேசுவை சக்கேயு அறிந்திருந்தான். ஆகவே தான் அப்படிப்பட்ட இயேசு தன்னையும் ஒரு நண்பனாக, தனக்கு ஆதரவு கொடுப்பவராக, தன்னை முழுமையாக போலித்தனமில்லாத அன்பில் நிலைநிறுத்துபவராக இயேசுவை கண்டதால் சக்கேயு இயேசுவை காண ஓடி சென்றார். சக்கேயுவின் பார்வையிலே அவனால் தேடப்பட்ட நண்பனாக இயேசு இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இங்கு சக்கேயு மட்டும்தான் செயல்பட்டாரா? இல்லை, சக்கீவிற்கு இணையாக இயேசுவின் செயல்பாடுகளும் இருந்ததாக நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் நற்செய்தி 2:25 மிக அழகாக பதிவிடுகின்றது. மனிதரை பற்றி யாரும் இயேசுவிற்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருக்கிறார் என்று. சக்கீவை பற்றி யாரும் இயேசுவுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. தன்னை சூழ்ந்திருந்த மக்கள் சக்கீவை பற்றி சொன்னதை இயேசு கருத்தில் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் சக்கீவை ஆழமாக அறிந்திருந்தார். இதை எப்படி உணர்வதும், இயேசுவை பொறுத்தவரை தன் வாழ்விலே தன்னை உண்மையாக தேடியவர்கள் யார், தன்னை தேவைக்காக தேடியவர்கள் யார் என்பதில் அவருக்கு அதிகமான தெளிவு இருந்தது. யோவான் நற்செய்தி 6 மிக அழகாக பதிவிடுகின்றது. முதல் நாள் வயிறார உண்ட மக்கள் அடுத்த நாள் படகிலேறி மீண்டும் இயேசுவை தேடுகின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் என்னை நம்பவில்லை, என்னை தேடவில்லை, நீங்கள் வயிறார உண்டதால் மட்டும் தேடுகின்றீர்கள் என்று. அதையே தான் நாம் மீண்டுமாக படிக்கின்றோம். இயேசுவை நெருங்கிய கூட்டம், இயேசுவை நெருக்கும் கூட்டம், அத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலும் தன் மேலாடையின் நுனியை நம்பிக்கையோடு தொட்ட பெண்ணை அவர் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் யார் தேவை, யார் உண்மையான தேடல் என்று. அதே இயேசுதான், இதோ நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுது உன்னை கண்டேன் என்று நத்தனியலையை குறித்து சொன்னாரே, இங்கு அத்திமரத்தின் மேலிருந்த சக்கேவை இருந்தவராய், சக்கேயோ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒருபுறம் இயேசுவை தேடுகின்ற நண்பனாய் சக்கேயு இருக்கின்றார், மற்றொரு புறம் சக்கேயுவை தேடுகின்ற நண்பனாக இயேசுவும் இருக்கின்றார். இது ஒரு அருமையான சந்திப்பு. பல மாற்றங்கள் அங்கே நிகழ்கின்றன. சக்கேயுவும் இயேசுவும் சந்திக்கின்ற பொழுது அங்கு ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன? முதலில் சக்கேயுவில் ஏற்பட்ட தாக்கங்களை கவனிப்போமா? சக்கேயு இறங்கி வருகின்றான். This is not merely an action of coming down, but it has a kinetic connotation என்று சொல்வார்கள். அவர் வெறுமையில் இறங்கி வரவில்லை, மாறாக தன் நிலையை விட்டு இறங்கி வந்த இயேசுவை போல சக்கேயு இறங்கி வருகிறான், இழக்க துணிகின்றான். இதையெல்லாம் சக்கேயு இழக்க துணிந்தான். ஏன் இழக்க துணிந்தான்? விவிலியத்தின் சட்ட நூல்கள் பதிவிடுகின்றது, நீ ஒருவனுக்கு இழப்பை ஏற்படுத்தினால் அந்த நஷ்டத்தை நீ எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும் என விவிலியம் பதிவிடுகின்றது. விடுதலை பயணம் 22, லேவியர் 6:5 போன்ற பகுதிகள் எல்லாம் இவற்றை குறித்து மிக தெளிவாக பதிவிடுகின்றன. அவற்றிலெல்லாம் மிக கடினமான இழப்பீட்டை சக்கேயு தேர்ந்து கொள்கிறான். நான் 4 திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஏன்? இதுவரை தான் தூக்கி சுமந்த செல்வங்களை எல்லாம், இதுவரை தான் சுவைத்த உலக செல்வங்களை, இதுவரை தான் அனுபவித்த உலக இன்பங்களை எல்லாம் சக்கேயு தூக்கி எறிகிறான். என்று சொன்னால் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக. ஆக சக்கேயு இறங்கி வருகிறான், இழக்கிறான். இயேசு என்ன செய்கிறார்? அவனோடு தங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒருவரோடு உறவாடுவது எளிது, உரையாடுவது எளிது, ஆனால் ஒருவரோடு தங்குவது என்பது மிக மிக அரிதான காரியம். நாம் யாரை ஏற்றுக்கொள்கின்றோமோ, யார் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கின்றோமோ அங்குதான் தங்குவோம். இயேசுவின் வாழ்விலே அவரும் சில இடங்களில் தங்கி சென்றார். எங்கு தங்கினார்? யோவான் 4 மிக தெளிவாக பதிவிடுகின்றது. யாரையெல்லாம் அன்றைய சமூகம் சமூகத்தின் கழிவுகளாக எண்ணி ஊருக்கு வெளியிலே தள்ளி வைத்திருந்தார்களோ அந்த சமாரியர்களை தேர்ந்து கொள்கின்றார், அவர்களோடு தங்குகின்றார், தன்னை மீட்பராக வெளிப்படுத்துகின்றார். ஊருக்கு வெளியில் ஒதுக்கப்பட்டிருந்த மக்களோடு தங்கிய இறைவன் இதோ ஊருக்குள் ஒதுக்கப்பட்டிருந்த சக்கீவை தேர்ந்து கொள்கிறார், அவனோடு தங்குகிறார், அந்த இல்லத்திற்கு மீட்பை வழங்குகின்றார். மீட்பை அவர் எப்படி வழங்குகின்றார்? சக்கேயு இயேசுவை நம்பியதால் மட்டும் மீட்பு கிடைக்கவில்லை, தன் நம்பிக்கையை அவன் செயலில் காட்டுகின்றான். யார் ஒருவர் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கையை செயலில் காட்டுகின்றார்களோ அந்த மனிதனுக்கும் அந்த இல்லத்திற்கும் தான் மீட்பு என்பதை இயேசு மிக தெளிவாக இங்கு உணர்த்துகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்பொழுது சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இழந்து போன மனிதர்களை தேடி மீட்க வந்தேன் என்று சொன்னார், இழந்த சக்கேயுவை தேடி மீட்டு விட்டார். நம்முடைய வாழ்வை எண்ணி பார்ப்போமா? வாழ்க்கை சக்கரம் இருக்கின்றதே, அதை நம்மை பல தருணங்களில் சக்கேயுவின் இடத்தில் நிறுத்தும், பல தருணங்களில் இயேசுவின் இடத்தில் நிறுத்தும். நாம் நிறுத்தப்படுகின்ற இடத்தை பொறுத்து நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஒருவேளை நாம் சக்கேயுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் கொடுக்க வேண்டும். எதை பெற்றுக்கொள்வதும்? இந்த மனிதன் மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தான். என்றென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், இதுவரை தான் பற்றியிருந்ததெல்லாம் நிலையற்றவை. ஆனால் பற்றிக்கொள்ளப் போகின்ற இயேசுவோ, நான் பெற்றுக்கொள்ளப் போகின்ற இயேசுவோ நிலையானவர் என இலக்க துணிந்தார். இயேசுவை எண்ணி பாருங்களே, அவர் கொடுக்க துணிகிறார். நாம் இயேசுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் கொடுக்க வேண்டும். வி கே நாட் கிவ் வாட் யூ டு நாட் ஹேவ் என்று சொல்வார்கள். நம்மிடத்தில் மீட்பு இல்லை என்று சொன்னால், நாம் மீட்பின் மக்களாக வாழவில்லை என்று சொன்னால் அந்த மீட்பை வழங்க முடியாது. ஆக நாம் இயேசுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் மீட்பின் மக்களாக வாழவும் மீட்பை வழங்குகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் சக்கேயுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் நம்முடைய இலக்கு ஒன்றுதான், அது இயேசு மட்டும்தான். ஆனால் நாம் இயேசுவின் இடத்தில் நிறுத்தப்பட்டால் இந்த உலகமே நமக்கு இலக்காகின்றது. ஏன்? இன்றைய உலகில் என்றும் உண்மையான அன்பிற்காக ஏங்கிய சக்கேயுவை போல அன்பிற்கு ஏங்குகின்ற மக்கள், காயத்தோடு வாழ்கின்ற மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், சமூகத்தின் கழிவுகளாக வாழ்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இயேசுவின் நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் இயேசுவை போல தேடி செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் வாசகங்கள் மிக அழகாக பதிவிடுகின்றது. ஒருபுறம் இயேசுவை தேடுகின்ற நண்பன், மற்றொரு புறம் இயேசு தேடுகின்ற நண்பன், இருவரின் சந்திப்பும் அங்கு மீட்பை கொணர்கின்றது. நான் மறையுறையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ஒரு விபத்து என்பது இழப்பை ஏற்படுத்துகின்றது, ஆனால் ஒரு சந்திப்போ மீட்பை ஏற்படுத்துகின்றது. நாம் விபத்தை ஏற்படுத்துகின்ற மக்களாக வாழாமல் மீட்பை கொடுக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை நம்மை சக்கையை போல் நிறுத்துகின்றதோ இயேசுவை தேடுவோம். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை நம்மை இயேசுவின் இடத்தில் நிறுத்துகின்றதோ நாம் சக்கையை போன்ற மனிதர்களை தேடிச் செல்லுவோம். கண்டிப்பாக மீட்பை கொணர்ந்த இறைவன் நமக்கு மீட்பை அளிப்பார். மீட்பை அளிக்கும் மக்களாக நம்மை மாற்றுவார். அந்த வரத்திற்காக இறைவனிடத்தில் உருக்கமாக வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.